நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில தேசிய கடல்சார் தின சிறப்பை முன்னிட்டு பரங்கிப்பேட்டை அண்ணாமலை பல்கலைக்கழகம் கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் இயக்குனர் முனைவர் எம் கலைச்செல்வம் அவர்கள் கடல்சார் வளங்களும் பாதுகாப்பும் பற்றி பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு ஒரு சிறப்பான தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த வகையில் பார்த்தோம்னா கடல்சார் தினம், அதாவது உலக கடல்சார் தினம் அப்படின்னு வந்து கடல் வாழ் உயிரினங்கள் கடலில் வந்து நாம் என்னெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒருத்தர் இருக்காருங்க. அவங்க என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க, என்ன விவரம் தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாமா?
சார் வணக்கம். சார்
வணக்கம். சார் வணக்கம். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் கடல்வாழ் உயிரியல் உயராய்வு மையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கலைச்செல்வம். பேராசிரியராகவும் இயக்குநராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கடல்வாழ் உயிரியல் உயராய்வு மையத்தில்.
நல்லது சார். இப்போ இன்றைய தினம் வந்து தேசிய கடல் சார் தினம் அப்படி வந்து கொண்டாடுறோம். இந்த தினத்துல வந்து அதை பற்றிய பல தகவல்களை வந்து சொல்லுங்க. முதல்ல வந்து ஒரு கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தை பற்றி கொஞ்சம் விரிவான வகையில் சொல்லுங்க.
ஆக்சுவலாக அந்த கடல்வாழ் உயிரியல் உயிராய்வு மையம் அப்படின்றதுக்கு முன்னாடி எங்களுடைய துறை வந்து 1957 எங்களுடைய பேராசிரியர் ஆர் வி சேஷையா அவர்கள் தான் ஆரம்பித்தாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு பயாலஜிக்கல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய துறையை ஆரம்பித்தது. அடுத்த ஒரு 3 பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துறையாக டிபார்ட்மெண்ட்டாக வளர்ச்சி பெற்று 1961 கடல்வாழ் உயிரியல் உயராய்வு மையம்ன்ற பெயரில் ஆராய்ச்சிகளை ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 அதாவது 1963 யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மத்திய பல்கலை மேலாண்மை குழு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு உயராய்வு மையமாக தேர்ந்தெடுத்து கடந்த 1963 இன்றைய வரைக்கும் கடந்த ஒரு 60 எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கடல்வாழ் உயிரியல் மையம் உயராய்வு மையம்ன்ற பெயரில் இயங்கக்கூடிய இருக்கிறோம். 2010 எங்கள் துறை வந்து தனி புலமா எங்க யூனிவர்சிட்டி கொடுத்து இன்னைக்கு வந்து எங்க கடல்வாழ் உயிரியல் உயராய்வு மையத்துல நாங்க பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் துறையில் எங்கள் புலத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான மேல்நிலை படிப்புகள் இருக்கிறது. ஒன்று பாத்தீங்கன்னா மெரன் பயாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க மாணவர்கள். அது எதுக்குன்னா அந்த கடல் சம்பந்தப்பட்ட உயிரினங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு, அதற்கான ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு படிப்பு. 2 படிப்பு பார்த்தீங்கன்னாக்கா கோஸ்டல் அக்வா கல்ச்சர், அதாவது மீன் வளம் இறால் வளம் அது பற்றிய ஒரு படிப்பு, அதுவும் 2 படிப்பு மேலாண்மை படிப்பு. 3 பார்த்தீங்கன்னா மெரைன் பயோடெக்னாலஜி, அதாவது உயிரியல் உயர் தொழில்நுட்பவியல் சொல்லக்கூடிய மெரைன் பயோடெக்னாலஜி அப்படின்ற ஒரு படிப்பும் நாங்கள் கொடுத்துட்டு மாஸ்டர் டிகிரியாக கொடுத்துட்ருக்கோம். 4 பார்த்தீங்கன்னா ஓஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது கடல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் அப்படின்ற ஒரு படிப்பு. இந்த 4 பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி. அது தவிர 2015 எங்கள் துறையில் ஃபிஷரி சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய மீன் வளம் அப்படி மீன் வளத்தை படிக்கக்கூடிய மீன் அறிவியல் பற்றி படிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸும் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கோம். 6 நடத்திட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக 2018 யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அகெயின் அவங்க வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்ற பேரில் பிஓக்குன்னு சொல்லக்கூடிய அக்வா கல்ச்சர் துறையில் ஒரு கோர்ஸ். ஸோ இந்த 6 வகையான துறையில எங்க மாணவர்கள் படித்துட்டு இருக்காங்க. 400 மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நல்லது சார். இப்போ வந்து பூமியில வந்து எத்தனையோ வளங்கள் வந்து இருக்கு, அது போல வந்து கடல்ல வந்து காணக்கூடிய வளங்கள் என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி சொல்லலாமே.
கடல் வளங்கள் பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா 2 முக்கியமான வளங்கள். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ரிசோர்ஸ் சொல்லக்கூடிய அதாவது ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், அதாவது இனப்பெருக்கம் மூலம் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு வளம், அது வந்து லிவிங் ரிசோர்ஸ் சொல்லக்கூடியது. 2 பார்த்தீங்கன்னா நான் லிவிங் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுப்பிக்கப்பட முடியாத ஒரு வளம். ஸோ இந்த 2 வகையான வளங்கள் இருக்குது, அதாவது லிவிங் ரிசோர்ஸஸ் நான் லிவிங் ரிசோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அந்த லிவிங் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மைக்ரோப்ஸ் சொல்லக்கூடிய நுண்ணுயிரிலேருந்து ஆரம்பித்து மேமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலூட்டிகள் வரையும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் அந்த லிவிங் ரிசோர்ஸில் வரக்கூடியது, அதாவது ரெனியூபிள் ரிசோர்ஸில் வரக்கூடியது. 2 வகை பார்த்தீங்கன்னா நான் லிவிங் ரிசோர்ஸ் சொல்லக்கூடிய புதுப்பிக்கப்படாத பட முடியாத இனப்பெருக்கம் அது பண்ண முடியாத ஒரு வகை. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கேஸஸ், மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் தான் நான் லிவிங் ரிசோர்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த இரண்டு வகையான வளங்கள் வந்து கடலில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதை பற்றின ஆராய்ச்சி படிப்புகள் தான் எங்கள் துறையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்
சார். இப்போ அதே போல் கடலில் வந்து காணக்கூடிய உயிரினங்கள் அதோடு இல்லாமல் அதை பாதுகாக்கும் முறைகள் என்ன சார்?
அதாவது கடலில் வந்து நான் முடிய சொன்ன மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன மைக்ரோப்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா, அது இது வரைக்கும் நம்ம படித்திருக்கக்கூடிய உயிரினங்கள் நுண்ணுயிர்கள் படித்தோம்னாக்கா 0.1% ஆஃப் மைக்ரோப்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதான் அறிவியல் ஆராய்ச்சி படிக்க முடிஞ்சிருக்கு. இருக்கக்கூடிய 99.99% நுண்ணுயிர்கள் இன்னும் படிக்கப்படாமலே இருக்குது, அறிவிக்கப்படாமலே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ரிசோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கடலில் வந்து படித்ததை விட படிக்காத ரிசோர்ஸஸ் தான் அதிகமாக இருக்குது. இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம மெயினாக வந்து அந்த இருக்கக்கூடிய கடல் வளங்களை வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான முறையில் நம்ம வந்து சில குறிப்பிட்ட ரிசோர்ஸ் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் ஒரு சில உயிரினங்கள் வந்து அழியும் தருவாயில் இருக்கிற அது மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் கடலில் கூடிய உயிரினங்களை வந்து பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்கு, நிறைய ஆக்ட் இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ஸ் மூலமாக அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்கினங்களை வந்து ரெஸ்டோரேஷன் சொல்லக்கூடிய அதை புதுப்பித்தல் முறையில் நம்ம வந்து அழியாமல் பாதுகாக்கிறது தான் அந்த கடல் வாழ் இருக்கக்கூடிய தாவர உயிரினங்களை பாதுகாக்கும் முறை. அதற்கு நிறைய முன்னேற்பாடுகள் நேஷனல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நம்மளுடைய மத்திய கவர்மெண்ட் சர்க்காரும் சேர்ந்து நிறைய ஆக்டை கொடுத்து நம்முடைய கடல் இருக்கக்கூடிய வளங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு பெரும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இதற்கு சிறப்பான வகையில் செயல்படும் விதமாக தேசிய கடல்சார் தினம்னு கொண்டாடுறோம். இதோட நோக்கமும் முக்கியத்துவமும் என்ன சார்?
கடல்சார் தினம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக மக்களுக்கு இந்திய கப்பல் துறையின் பணி அப்படின்றத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இந்த தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். புவிசார் தினம்ன்றது பேரை கொண்டாடிட்டு இருக்கோம். எதனால் கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, முதல் நீராவி கப்பல் எஸ்எஸ் லாயல்டி அப்படின்ற கப்பல் வந்து 1919 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இந்தியாவிலிருந்து லண்டனை நோக்கி பயணித்தது. அந்த நினைவாக அதை நினைவு கொண்டாடும் முகமாக கப்பல் துறையின் பணியை சிறப்பிக்கும் விதமாகவும் மக்களுக்கு கப்பல் துறையின் பணிகளை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும் இந்த தினத்தை ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
நல்ல சார். அதே போல ஒரு கடல் ஆராய்ச்சியாளராக நீங்க வந்து இந்த தினத்தை வந்து கொண்டாடும் வகையில உங்களுடைய கருத்து என்ன மக்களுக்கு எடுத்துக்கொள்ளும் விதமாக?
அதில் வந்து ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். ஒன்று வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லக்கூடிய எப்படி இந்த கடல் வாணிபம் வந்து வரலாற்று மூலமாக எப்படி பதியப்பட்டது அப்படின்றது ஒரு வகையில் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். இன்னொன்று முக்கியமாக பார்த்தோம்னாக்கா இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இரண்டாவது இந்த கடல் வாணிபம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றியும் சொல்லலான் இருக்கேன். இதில் முதல்ல வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கடல் வாணிபம், அதாவது கடல் வாணிபத்தோட வரலாற்றை பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது பல்லவாஸ் காலத்துலேருந்தே நம்ம வந்து கடல் வாணிபம் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது கிட்ட படிக்கும்போதே. அதாவது பல்லவாஸ் வந்து 7வது 8வது செஞ்சுரிலேயே வந்து இங்கிருந்து சைனா வரைக்கும் போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க கடல் மார்க்கமாக. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சைனாவோட பிரசிடென்ட் வந்து சபிட்னு சொல்லக்கூடிய இரண்டு நாட்டு தலைவர்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு வருஷம் நடக்கும். அது மாதிரி இந்திய பிரதமரும் சைனா பிரசிடெண்ட்டும் மீட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு மகாபலிபுரத்தில் நடந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்கா, பல்லவாஸ் மன்னவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து சைனா வரைக்கும் போய் கடல் வாணிபம் மூலமாக அந்த வாணிபத்தை வளர்த்தாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அது ஒரு அதனால தான் அந்த சைனா பிரசிடென்ட் வந்து சி ஜின்பிங்ன்றவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்து அந்த நிகழ்வு வந்து சிறப்பாக நடத்தினது சம்மிட்டில் மீட் பண்ணாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா பல்லவாஸ் அந்த காலத்திலேயே நம்ம வந்து 1919 தான் அந்த ஏப்ரல் 5ஆம் தேதியும் கொண்டாடுறோம். ஆனால் பல்லவாஸ் காலத்திலேயே அந்த வாணிபம் கடல் வணிபம்ன்றது இறச்சிப்பட்டுருது. இதில் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பல்லவாஸ்க்கு அப்புறம் வந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள், அவங்க சோழர் காலத்தில் என்ன பண்ணா, சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரமும் படிச்சிருப்போம் நமக்கு இதில் வரலாறு படிக்கிறோம். சோழ மன்னன் ராஜராஜ சோழன் என்ன பண்ணுன்னா, அவருக்கு வந்து 13 மனைவிமார்கள். அந்த 13 மனைவிமார்களில் ஒருத்தர் தான் இந்த தேவகுல வேளாளர், அதாவது பர்வத ராஜகுலம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சமூகத்தைச் சேர்ந்த மீனவ சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்து கொண்டார். ஏனென்றால் அந்த கடல் வாணிபத்திற்கு இந்த மீனவர்களின் ஒத்துழைப்பு தேவை என்பது என்பதற்காக பர்வத குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்து கொண்டார். அது அது எதற்காகன்னா அந்த ஒரு கடல் வாணிபத்தை வந்து சுலபமாக செய்ய அவங்களுடைய ஒத்துழைப்போடு செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக பண்ணக்கூடிய ஒரு இரண்டாவது முக்கியமான நிகழ்வு. மூன்றாவது முக்கியமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து காட்டு அரண் கடல் அரண் சொல்லிட்டு கடல் சார்ந்து தான் வாணிபத்தையே வளர்த்தாங்க. அது மாதிரி பண்ணும்போது கடல் அரண் சொல்லக்கூடிய மேங்குரு காடுகளை கடற்கரை ஓரங்களில் அந்த காலத்தில் ராஜாக்கள் வளர்த்தார்கள். மேங்குரு சொல்லக்கூடிய அந்த புன்னைக்கான காடுகளை வளர்த்து அதன் மூலமாக அதை அரணாக வச்சுட்டு அந்த வாணிபத்தை வந்து பெரிய பெரிய அளவில் கொண்டு போனாங்க. அந்த மாதிரி உள்ள மேங்குரு காடுகளை எங்கள் பல்கலைக்கழகத்தின் எங்கள் துறையின் எங்களது பேராசிரியர் கதிரேசன் என்று சொல்லக்கூடிய எங்களது பேராசிரியர் அவர்கள் அந்த புன்னைவன காடுகளை இந்த சதுப்புநல காடுகளை நமது பரங்கிப்பேட்டை ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளை வளர்த்து அதை வந்து ஒரு பயோஷீல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் அதை வளர்த்து பாதுகாத்தாங்க. அந்த பயோஷீல்டு தான் லாஸ்ட் கடந்த 2004 அந்த சுனாமியில் 1000 மேற்பட்ட மக்களை காப்பாற்றியது. இது எங்களுடைய துறையின் மிகச்சிறிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு பணி என்று நான் கருதுகிறேன். இது வந்து வரலாற்றை பற்றி சொல்லக்கூடியது. முக்கியமாக நம்ம வந்து ஏன் இந்த மெரிடைம்ஸ் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏன் சொல்லும்போது அந்த 75% மேற்பட்ட வாணிபம் வந்து கப்பல் துறை மூலமாக தான் நடக்குது. ஸோ கப்பல் துறை தான் நம்மளுடைய நாட்டு நம்ம நாடுகளில் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் 75% மேற்பட்ட வாணிபம் வந்து கப்பல்கள் மூலமாக தான் நடக்குது. உதாரணமாக சொல்லணும்னா இந்தோனேஷியாவிலேருந்து நிலக்கரியை நம்ம இறக்குமதி பண்ணுறோம், ஒரு ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணுறோம். அதில் வந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். ஸோ அது வந்து எப்படி நடக்குதுனாக்கா த்ரூ நமக்கு வந்து கடல் வாணிபம் மூலமாக நடக்குது. கடல் வாணிபம் மூலம் நடக்கிறதுனால என்ன நடக்குதுனாக்கா நம்மளுடைய கார்பன் ஃபுட் ஃப்ரெண்ட் சொல்லக்கூடிய கார்பன் தடம்னு சொல்லக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இருக்கு இல்லையா, அது ட்ரெயினாக இருக்கட்டும் ஃப்ளைட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த ட்ரெயின் மூலமாக நம்ம வாணிபம் பண்ணும்போது 10% வந்து நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் 10 times வந்து அதிகமான பொல்யூஷன் நடக்குதுன்றாங்க. அதே போல் விமானம் மூலமாக நம்ம வந்து சில பொருட்களை நம்ம பண்ணும்போது 17 times வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாக நடக்குதுன்றாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுனால ட்ரெயின் மூலமாகவோ ஃப்ளைட் மூலமோ நம்ம வந்து நம்முடைய இப்போ வாணிபம் நடக்கும்போது இந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட் சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து அதிகமாக நடக்குது. ஆனால் அதையே வந்து கப்பல் மூலமாக செய்யும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி நம்ம என்வாயன்மெண்ட்டை வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் கப்பல் மூலமாக நம்ம வந்து வாணிபத்தை வந்து எந்தளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அதிகப்படுத்தும் போது நமக்கு வந்து நம்மளோட என்வாயன்மெண்ட் வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய குளோபல் வார்மிங் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கடல் வாணிபம் தான் இந்த ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்றத வந்து முன்னிறுத்தி தான் இந்த நாளை வந்து நம்ம வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம்ன்றது என்னோட கருத்தான பதிவு செய்கிறேன்.
நல்லது சார், சிறப்பான வகையில் விரிவான வகையில் எடுத்து கூறினீங்க. அதே போல் வந்து இப்போ வந்து மக்கள் பயணிக்கும் விதமாக பேருந்து நிலையம் அதே போல் ரயில் நிலையம் இது போலலாம் வந்து ஒரு முக்கிய கூடமாக இருக்கிறது. அதே போல் கடலோட வர்த்தகத்தில் வந்து துறைமுகத்தோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி சொல்லுங்க.
துறைமுகம் அதாவது அந்த காலத்தில் அதாவது நம்ம ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு வந்து கப்பல் மூலமாக பயணித்தது வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த கப்பல் துறையில் பயணிகள் பயணம் வந்து காலப்போக்கில் குறைய ஆரம்பிச்சிது. காரணம் வந்துன்னா அது கேட்டுக்கிறதுக்குள்ள காலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே ட்ரெயினில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம்னா ஷார்ட்டாக சீக்கிரம் இப்போ ஃப்ளைட்டில் இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறோம்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவோம். அதே கப்பலில் போகிறோம்னா நமக்கு வந்து 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆகுது அந்த காலத்தில் ஆச்சு. ஸோ அதனால தான் கப்பல் துறை இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சது ஒழிய மற்றபடி நமக்கு வந்து நான் மீடியா சொன்ன அந்த என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னாக்கா அது வந்து கப்பல் தான் முக்கியம். அதனால் இப்போ கப்பல் துறை நம்ம நாட்டில் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய துறைமுகங்கள் முக்கியமாக போர்ட்னோவன்னு சொல்லக்கூடிய எங்கள் பரங்கிப்பேட்டில் ஒரு துறைமுகம் இருந்திருக்கு. அதே போல் நம்ம சென்னையில் துறைமுகம் சொல்கிறோம், தூத்துக்குடி துறைமுகம் சொல்கிறோம். இந்த மாதிரி துறைமுகங்கள் அந்த காலத்தில் நிறைய ஈவன் ராமேஸ்வரத்தில் இந்த மாதிரி நிறைய துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் அரசர்களாலவும் இதெல்லாம் நிறைய நடந்து வந்திருக்கு. ஆனால் அந்த துறைமுகம் மூலமாக வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் தான் நம்மளுடைய வாணிபத்தை வந்து அதிக நம்மளே சொன்ன மாதிரி 75% மேற்பட்டமான வாணிபம் வந்து கப்பல் மூலமாக நடக்குது. ஆனால் பயணியர்கள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலம் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் அதை விரும்புறதில்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிடுச்சு ஒழிய ஒரு மக்களோட ஃபாஸ்ட் லிவிங் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலை. ஆனால் அது ஒரு ஹாபி இதாக போயிட்டு இருக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி கப்பல் வாணிபம்ன்றது ஃபியூச்சரில் நிச்சயமாக நம்ம கவர்மெண்ட் முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இந்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோர் தென் 20 lakh crore rupees 20 lakh மேற்பட்ட குரூர் ரூபீஸ் வந்து செலவு அதாவது கடல் வளத்தை வந்து பெருக்கிறதுக்காக அலர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரீசன்ட் பட்ஜெட்டில். ஸோ அந்தளவுக்கு அந்த கடலும் கடல் சார்ந்த வளத்தையும் நம்ம எந்தளவுக்கு பயன்படுத்தணும் அந்த துறைமுகங்களோட எண்ணிக்கையையும் துறைமுகங்களோட அதில் இருக்கக்கூடிய வளங்களையும் அதிகப்படுத்தணுன்ற பர்பஸ்க்காக கடலில் இருக்கக்கூடிய வளங்களை நம்ம வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு பயன்படுத்துன்றதுக்காக நம்முடைய மத்திய சர்க்கார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோர் தென் 20 லட்சம் கோடி ரூபீஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த 5 ஆண்டுக்கு. அதனால் நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகளில் கடல் வாணிபம், கடல் இருக்கக்கூடிய வளங்களை நம்ம வந்து எந்த அளவுக்கு மக்களோட பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம், சஸ்டெயினபிளாக பயன்படுத்தலாம், அதாவது இந்த அழிவு இல்லாமல் பயன்படுத்தலான்றதுக்காக நிறைய வளர்ச்சி பணிகளை நமது ஸ்டேட் கவர்மெண்டாக இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்றது என்னோட கருத்து சார்.
இல்லை சார், அதே போல இந்த கடல் வர்த்தகத்தோட எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்கும்?
எதிர்காலம் கடல் வர்த்தகம் நிச்சயமா வந்து ஃபியூச்சர் வந்து நிச்சயமா அதிகமாக தான் சார் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ நீங்க இப்போ இந்த இதுலேயே எடுத்துக்கலாம், இப்போ இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2 வருஷமா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கம்ப்ளீட் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் இந்த 2 கொரோனா டைம்ல அது ட்ரெயினாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் குறைஞ்சதுனால என்ன ஆச்சுனாக்கா நமக்கு வந்து அந்த டைவர்சிட்டி பயோடைவர்சிட்டிஸ் அந்த பொல்யூஷன் ஃப்ரீ என்வரன்மெண்ட் கிடைச்சது ஒன்று, முக்கியமாக பொல்யூஷன் இல்லாத ஒரு உலகம் நமக்கு கிடைச்சிது. ரெண்டாவது அந்த மாதிரி இருந்ததுனால என்ன நம்ம டைவர்சிட்டி பயோடைவர்சிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த பறவை இனமாக இருக்கட்டும், மீன் இனமாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு எல்லா ஒரு இனம் எல்லா ஒரு தாவர விலங்கினங்களை வந்து நல்ல செழிச்சியாக வளர்ந்துருக்குன்றது தான் முக்கியமான ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் இல்லாத டைமில் கடல் வாணிபம் தான் நமக்கு வந்து பெரிய துணை புரிஞ்சுது. அதாவது டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் ஃப்ளைட்டோ ட்ரெயினோ இல்லாத டைமில் கடல் வாணிபம் மூலமாக தான் நம்மளுடைய பொருட்கள் வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அதிகமாக பயணிச்சுது. ஸோ அந்த வகையில் நிச்சயமாக கடல் சார்ந்த வாணிபம் வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தும் என்பதற்கு ஐயமே இல்லை.
நல்ல சார், இப்ப இந்த கடல்வாழ் உயிரியல் படிப்புல வந்து வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் சார், அதை பத்தி சொல்லலாம்?
நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு சார் கடல்வாழ் சதை பத்தி. அதாவது நான் எங்க பல்கலைக்கழகத்துல எங்க துறையில பாத்தீங்கன்னாக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 வகையான துறை படிப்புகள் சார் படிப்புகள் இருக்கு. அதுல வந்து மாணவர்களுக்கு படித்து முடித்த உடனேயே வேலை வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி டீச்சர்ஸாக இருக்கட்டும், அதன் பிறகு ஸ்டேட் ஃபிஷரிஸ் சொல்லக்கூடிய தமிழ் மீன்வளம் துறையாக இருக்கட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னா கப்பல் துறை, அப்புறம் போர்ட், இந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது சார் மாணவர்கள் படித்த மாணவர்கள் உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைடில். அதை விட ப்ரைவேட்டில் வந்து நிறைய எஸ்பெஷலி இந்த என்டர்பிரனர் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் நம்ம இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர சப்போஸ் இல்லை வேலைக்கு போகல, நான் ஹயர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய ஊக்கத்தொகைகள் மூலமாக ஹையர் ஸ்டடீஸ் அதாவது எம்ஃபில் பிஹெச்டி பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் கவர்மெண்ட் நிறைய கொடுக்குது. அப்படி பார்த்தோன்னா எங்கள் துறையில் வந்து 75 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் அவங்க வந்து அவங்களுடைய ஆராய்ச்சி படிப்பை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட் ஃபண்டிங் சோர்ஸ் மூலமாக. இப்போ எங்கள் துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் நாங்கள் வந்து 776 ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்து எங்கள் மாணவர்கள் ஆராய்ச்சி மூலமாக டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அந்த 776 பார்த்தீங்கன்னா 37% வந்து விமன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட்டே வந்து 33% தான் சொல்லுது, ஆனால் எங்கள் துறையில் 37% மாணவிகள் வந்து அவங்களை டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது எங்கள் துறை வந்து விமன் ஃப்ரெண்ட்லி இன்ஸ்டியூட்னு நான் சொல்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறேன். அந்த மாதிரி எங்கள் துறை மூலமாக வந்தக்கூடிய ஆண்களும் மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி சிறந்த முறையில் அவங்களுடைய ஆராய்ச்சி படிப்பையும் அது அவங்களுடைய மேற்படிப்பையும் படித்து வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன், என்னென்னா எங்கள் துறையில் 76-74 படித்த ஒரு மாணவர் கஸ்தூரி வெங்கடேஷ்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர் 1974 படித்த எங்கள் மாணவர் மாஸ்டர் டிகிரி முடிச்ச எம்எஸ்சி மரண்பாலஜி முடித்த பிறகு 81 டாக்டரேட் பட்டம் வாங்குறாரு, ஆராய்ச்சி பட்டம் வாங்குறாரு. 81 ஆராய்ச்சி பட்டம் வாங்கின பிறகு அவர் வந்து ஜப்பானில் போய் அங்கே ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு, பிடிஎஃபாக ஒர்க் பண்ணிட்டு தென் அதை ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஜப்பான்லேருந்து அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்காவில் இப்போ ரைட் நவ் வந்து நாசாவில் சீனியர் பிரின்சிபல் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவரோட அச்சீவ்மெண்ட் என்னன்னாக்கா அந்த அந்த நாசாலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பேஸுக்கு போகிறாங்க, ஸ்ராக்கெட் அனுப்புறாங்க இல்லையா, அங்கிருந்து வாட்டர் சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்டர் சாம்பிளில் அந்த கஸ்தூரி வெங்கடேஷன் சொல்லக்கூடிய எங்களுடைய அலுமினஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணுறாரு. அந்த பாக்டீரியாவுக்கு வந்து அவர் பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. உடனே ஹி ரோட் அ லெட்டர் டு அவர் ஃபார்மர் பிரசிடென்ட், லெட்டர் எழுதி பர்மிஷன் வாங்குறாரு, நாங்கள் ஒரு பாக்டீரியா ஐசோலேட் பண்ணியிருப்போம் எங்கள் ஸ்பேஸ்லேருந்து கலெக்ட் பண்ண வாட்டர் சாம்பிள்லேருந்து, அந்த பாக்டீரியாவுக்கு பேர் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாரு, நம்ம கவர்மெண்ட்டும் பர்மிஷன் கொடுக்குது. உடனே அவர் பேர் வைக்கிறாரு பேசிலஸ் அப்துல் கலாமி அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறார், அப்துல் கலாம் பேரில் அந்த பேரை வைக்கிறார். அந்த மாதிரியான டிஸ்டிங்விஷ்டு அலுமினஸ் எங்கள் சென்டரில் இருக்காங்க. அதே கஸ்தூரி வெங்கடேஷ் என்ன பண்ணுறாருன்னா கடல் ஆழத்தில் 11,000 மீட்டர் டெப்த்து கடலோட ஹையஸ்ட் டெப்த்து அதான், அந்த டெப்த்ல இருக்கக்கூடிய செடிமெண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த செடிமெண்ட்ல இருந்து ஒரு பாக்டீரியாவை ஐசோலேட் பண்றாரு. ஐசோலேட் பண்ண பாக்டீரியாவுக்கு மறுபடியும் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டு அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் ஜிமல் கான் சொல்லக்கூடிய பேராசிரியர் பேர்ல அந்த பாக்டீரியாவுக்கு பேர் வைக்கிறாரு. அது மாதிரியான ஒரு டிஸ்டிங்விஷ்டு அலுமினஸ் உள்ள எங்க டிபார்ட்மெண்ட்டு. இங்கே மட்டும் இல்லை, த்ரோ அவுட், அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலையும் கடல்வாழ் உயிரியல் உயிராய்வு மையத்தில் படித்த மாணவர்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்வதில் உண்மையாக மகிழ்ச்சி பெறுகிறேன்.
நல்ல சார், இப்போ இந்த தேசிய கடல்சார் தினத்தில் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் பற்றியும் கடல்ல போக்குவரத்துகள் சம்பந்தமான வகைகள் பற்றியும் அதோட ஏற்படக்கூடிய பயன்கள் பற்றியும் இதோடு இல்லாமல் இந்த படிப்பு சம்பந்தமான எந்த அளவுக்கு பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த துறை தினமாக கொண்டாடும் வகையில் உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் மனமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நிச்சயமாக சார், புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வில் மூலமாக எங்கள் துறையில் சார்ந்த சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்கு புதுகை பண்பலை நேயர்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் எங்கள் துறையின் சார்பாக நன்றி தனையும்
பாதுகாப்பு முறைகளும் பற்றி பல தகவல்களை வழங்கிய பரங்கிப்பேட்டை அண்ணாமலை பல்கலைக்கழகம் கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் இயக்குனர் முனைவர் எம் கலைச்செல்வம் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.